I'll do that in a case, I'll be, in that, Rahman, Rahim.
Wa amma man khafa maqama rabbihi, wa nahan nafsa anil hawa, fa innal jannata hiyal mahwa. Sadaqallahu maulana al-aliyul adhim. Allahumma salli ala sayyidina Muhammadin, shamsil anbiya'i wa badril mursaleen, wa kutubil awliya'i wa iftikharil muttaqin, taajil ummati shafi'il mudhnibin, shafi'i yawm al-qiyamati Allahu ya hadi. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரால் ரமலான் பிறையின் இரண்டாவது நாள் தராவீஹ் தொழுகை நிகழ்ச்சியில் விட்டு அமர்ந்திருக்கிறோம். இந்த நன்னாட்களில் அல்லாஹ் தாலா தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் தந்தர புரிவானாக. சிறப்பான இரவுகளில் அவன் நரக விடுதலை வழங்குகின்ற மனிதர்களும் நம்முடைய பேரையும் இணைத்து நமக்கும் நரக விடுதலை தந்தல் புரிவானாக. கணேசியோர்களே, இன்றைய சிந்தனைக்கு மனப்போராட்டம் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை தெரிவிக்க விரும்புகின்றேன். அருமையான ஒரு தலைப்பை இன்று தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இந்த மாதத்தில் சைத்தானுக்கு விலங்கிடப்பட்டு விடுகின்றது. அப்படியானால் ஏன் நம்முடைய மனங்களிலே போராட்டங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்று ஒரு கேள்வி கேட்டதை போன்றும் அதற்கு விடையாகவும் இந்த தலைப்பை தந்திருக்கிறார்கள் என்று கருதுகின்றேன். ஆம், சைத்தான் விலங்கிடப்படுகிறது. சைத்தான் என்பது இப்லீஸ் என்பது எக்ஸ்ட்ரா சிட்டி பவரை அதிகமாக்குவதற்காக வேண்டி நம்முடைய டியூப் லைட்டுகளிலே ஒரு சோக்குக்கு பதிலாக இரண்டு சோக்குகளை நாம் இணைக்கிறோம். அது ஒன்று நம்முடைய செயல்பாடுகளின் தீமைகளை அதிகரிப்பதற்காக வேண்டி ஷைத்தான் நம்மோடு இணைக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஷைத்தானை ரமதானுடைய மாதத்திலே கடத்திவிடப்படுகிறது. என்றாலும் கூட நம்மிடத்திலே உள்ள மனம் அது தன்னுடைய வேலையை செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நாள் ஆக ஆக அது தோல்வி அடைந்து முற்றிலும் சரணடைந்த நிலைக்கு மாறிவிடக்கூடும். அல்லாஹ் அப்படியாக தன்னுடைய புத்திவானாக. மனிதனுடைய உடலிலே மனம் ஒன்று இருக்கின்றது. அது தீமையை ஏவுவதற்காக வேண்டி தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த மனதனுடைய போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. ரமதானிலையும் அதனுடைய போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன என்பது யதார்த்தமான உண்மையாகும். கண்ணியத்துக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கற்றுத் தருவார்கள். அல்லாஹும்மா யா முக்கல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக, உள்ளங்களை ஆட்டி படைப்பவனே, மாற்றிக்கொண்டே இருப்பவனே, என்னுடைய உள்ளத்தை தீனின் மீது நிறைவேறச் செய்வாயாக என்று துவாக்கி எங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருவார்கள். நாம் அவ்வாறு துவாக்கிவதும் நம் இது கடப்பாடாகும். உள்ளங்களை மாற்றி படைத்துக் கொண்டிருப்பவனே, என்னுடைய உள்ளத்தை நிறைப்படுத்துவாயாக என்று சொல்வதனுடைய பொருளே, உள்ளம் என்பது பல போராட்ட தளங்களிலே பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதை அந்த போராட்டத்திலே தீனின் மீது அதை நிலைப்படுத்தி அருள் புரிவாயாக, தீனின் மீது நிறைவடுத்தக்கூடிய அந்த சக்தி எனக்கு தந்தர புரிவாயாக என்று துவாக்கியங்களன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதிலிருந்தே இந்த உள்ளம் எவ்வளவு பெரிய போராட்டத்தில் போராடி கொண்டிருக்கிறது என்பதை துல்லியமாக சுட்டிக்காட்டுவதை போன்று அமைந்திருக்கிறது. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனதனுடைய போராட்டத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒரு அற்புதமான உதாரணத்தை சொல்வார். திறந்த வழியிலே காற்று வீசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மண் வழியில் ஒரு தூசி அல்லது ஒரு இறகு கிடப்பதை போன்றாகும். அந்த காற்று அந்த இறகை வலப்பக்கமும் இடப்பக்கமும் கட்டிக்கொண்டே இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அதுதான் உள்ளம் என்று கூறினார். இந்த உள்ளம் என்பது அது அறிவாய்ந்து கொண்டே இருக்கும். போராட்டத்தில் அது இழுத்தடிக்கப்பட்டு இங்கும் அங்கும் அங்கும் இங்குமாக எண்ணங்களுக்கு மத்தியில் இழுத்தடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும். எதை போன்றால்தான் திறந்த மைதானத்திலே கிடக்கின்ற ஒரு துரும்பை போன்று ஒரு தூதியை போன்று என நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உதாரணமாக சொல்லி கூட சொல்வார்கள், தேனெடுத்த ஆட்டை தேனி குளவீந்தை கொட்டுக்கு பயந்தால் முடியுமா என்று கேட்பார். தேனெடுத்த ஆட்டை தேனியினுடைய குளவியின் கொட்டுக்கு பயந்தால் முடியுமா? தேனெடுப்பவன் அந்த குளவிகள் கொட்டும், கொட்டத்தான் செய்யும். கொட்டாமல் விட்டுக் கொண்டது நான் தேனெடுத்து போகிறேன் என்று தகவல் அனுப்பினால் அது உடனே விலகிக் கொள்ளுமா? அப்படி ஒன்று விலகப் போவதில்லை. அது கொட்டுவதற்கு கொட்டிக்கொண்டுதான் இருக்கும், எடுக்கத்தான். அது கொட்டி கொண்டிருந்தாலும் கூட அதை சமாளித்துக் கொண்டு எடுப்பவன் தான் தேனுடைய சுவை அதை அடைய முடியுமே தவிர அதனுடைய கொட்டுக்கு பயந்து ஒதுங்கி இருப்பவன் ஒரு காலம் அடைய முடியாது. இனி நாம் கத்தாதி ரமத்துல்லாவை சொல்லி காட்டி அல்லாஹனுடைய அந்த மகப்பர் அல்லாஹனுடைய மழைப்பர் அந்த தேனை உறிஞ்ச வேண்டுமே, ஆனால் அதனுடைய ஒரு துணியை நாம் அருந்தும் பாக்கியம் கிடைத்தால் உலகத்தினுடைய இன்பங்கள் அனைத்துமே நமக்கு சுச்சமாக போயிடும். அப்படிப்பட்ட பேரின்பம் அந்த இறைவனுடைய இன்பம் என்பது. அல்லாஹால அந்த துடியை அருந்தும் பாக்கியம் நமக்கு தர வேண்டும். அந்த மழைப்பத்தில் செல்லப்படக்கூடிய இந்த தேனை எடுக்க வேண்டுமே, ஆனால் ஈக்களுடைய கொட்டுதலுக்கு நம்மால் பயந்தால் முடியாது. மன போராட்டம் என்பது இருக்கத்தான் செய்யும். அது மனிதன் வாழும் காலமெல்லாம் மனப்போராட்டம் இருந்து கொண்டுதான். ஒரு சமயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நண்பர்கள் வந்து சொன்னார்கள், யார சொல்லல்லா, தொழுகையில் வந்து நின்றால் பலவிதமான சிந்தனை கொளறுகிறது. நமக்கு ஏற்படுவதை கொண்டு அருமை சஹாபாக்கள் முறையிடுகிறார்கள், யார சொல்லல்லா, தொழுகையில் வந்து நின்றால் பலவிதமான சிந்தனை கோளாது. பெருமாள் ஸல்லல்லாஹு கேட்டு விட்டுனார்கள், அப்படி நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்களா என்று கேட்டார். அப்படி ஒரு மன போராட்டத்தை நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்களா என்று கேட்டார்கள். ஆமாம் யார சொல்ல, நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். சரீஹுல் ஈமான், அது ஈமானுடைய சித்தம் என்பதற்கு அறிகுறி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மன போராட்டம் இருப்பது ஈமான் சுத்தமாக இருப்பதற்கு அறிகுறி என பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கிவிட்டு சொன்னார்கள். அந்த ஷைத்தான் எப்பளவோ உங்களை கெடுக்க நினைத்தான், ஆனால் உங்களை வேறெங்கும் திசை திருப்ப முடியாமல் கடைசியில் குழப்பம் செய்வது என்ற முடிவுக்கு அவன் வந்துவிட்டான் என்றால் நீங்கள் ஈமானிலே உரமிக்கவர்களாக இருக்கிறீர்கள் என்பதற்கு சான்று என நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உங்களை வேறு கொள்கைகள் என்பதால் அவனால் திருப்ப முடியவில்லை, முயற்சி செய்து அவன் தோல்வியடைந்து விட்டான். நீங்கள் அல்லாஹ்வால் கருணடைந்த அடியார்களாக இருக்கிறீர்கள், எனவே கெடுப்பதற்கு ஒரு வழி இல்லாத காரணத்தினால் பெரும் உங்களுடைய மனதை உசுப்புவதிலேயே அவன் தன்னுடைய முயற்சியை செலவிடுத்து வருகிறான். அது ஈமானுடைய பிரதிபலிப்பு என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கணியத்திற்குரிய பெருமக்களே, மனிதனுடைய மனதிலே போராட்டங்கள் எத்தனை சதவீதம் போராட்டம்? இந்த போராட்டத்திலே நன்மை எத்தனை சதவீதம் இருக்கும், தீமை எத்தனை சதவீதம் இருக்கும் என்றால் அதற்கும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறைவனுக்கு அவனுடைய நேரங்களிலே நல்ல காற்றும் விசி நல்ல காற்று வீசுகின்ற நேரமும் இருக்கிறது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு கேட்டார். ஒரு மனிதனுடைய மனது எப்பவுமே தீமையை சொல்லிக் கொண்டே இருக்கார், ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு நன்மையை சொல். மனிதனுடைய மனது எல்லா நேரத்திலுமே தீமையை சொல்லிக் கொண்டிருக்காது, ஒரு சமயத்திலே அவனுக்கு நன்மை அது ஏவும் செய்யும். அல்லாஹனுடைய அந்த அருள் காற்று என்பது சமயத்தில் வீசும், அடியார்களுடைய உள்ளங்களே சமயத்தில் வீசும். அப்படி வீசுகின்ற நேரத்தில் அவன் மிகப்பெரிய ஞானியாக ஆகுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டுகிறார். இதற்கு விளக்கம் செல்லக்கூடிய பெருமக்கள் சொல்வார்கள், ஒன்பது எண்ணம் தீமையான எண்ணம் வந்தால் ஒரு எண்ணம் நல்ல எண்ணம். மஞ்சா அப்படி அசுவம்சாரியா, யார் ஒருவன் ஒரு நல்ல அறிவித்தி செய்தான் அவனுக்கு 10 2 கொடுக்கப்படுகிறது. ஒரு தீமையை செய்தால் ஒரு தீமை தான் எழுதப்படுகிறது, ஒரு தீமை தான் எழுதப்படுகிறது, நன்மைக்கு 1 to 10 தரப்படுகிறது. இப்படி கொடுக்கப்படுவதனுடைய சூட்சமம் என்ன என்றால் 9 நேரம் தீமையைத்தான் நமக்கு எண்ணம், ஒரே ஒரு நேரம் தான் அவனுக்கு நன்மை எண்ணம். அந்த 9 முறியெடுக்க வேண்டும். ஆனால் அந்த 1 to 10 என்ற எண்ணை கொடுத்து விட்டால் 9 முறியெடுத்து விட முடியும் என்ற ரீதியில் யார் ஒருவர் நல்லதாக செய்தால் அவருக்கு ஒரு பாகம் ஒரு நன்மை செய்தால் அவருக்கு ஒன்றுக்கு பத்து என்றும் தீமைக்கு ஒன்றுக்கு ஒன்று என்றும் எழுதப்படுகிறது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறார். ஆக நம்முடைய மனம் என்பது ஒன்பது தீமைகளை ஏவுகின்ற பொழுது ஒரு நன்மை அது ஏவத்தான் செய்யும். இந்த நன்மைக்கும் தீமைக்கும் இடையில் ஏற்படக்கூடிய போராட்டம் பெரும் போராட்டம். ஏனென்றால் மனிதனுடைய படைப்பே வினோதமான படைப்பு. எதிரும் உயிருமான ரெண்டை வைத்து அல்லாஹ் வேடிக்கை பார்க்கிறான் மனிதனுடைய உடலிலே. மலக்குகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் ஒரு ஒரே திசை, இப்லீஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரே திசை. தீமை என்றால் அந்த தீமைதான், மலக்கள் என்று சொல்லப்படக்கூடிய நன்மை என்றால் அவர் நன்மைதான். அவரிடத்தில் தீமையை நினைத்து கூட பார்க்க முடியாது. இரண்டுக்கும் மத்தியிலே மனிதனை அல்லாஹ்வுத்தால ஒரு அபூர்வ படைப்பாக படைத்திருக்கிறார். இரண்டையும் ஒன்றாக வைத்து இதிலே இவன் மிஞ்சுகின்ற அந்த வெற்றி வாய்ப்பு சொல்கின்ற அவனை அல்லாஹ்வுத்தால மிகப்பெரிய அன்புக்குரியவனாக அவனுடைய அன்புக்கு பாத்திரமானவனாக தேர்ந்தெடுக்கிறான். இரண்டும் கலந்த ஒரு வினோத படைப்புத்தான் மனிதன். ரூஹானி என்று சொல்லப்படக்கூடிய ஒளி பொருந்தி அந்த ரூஹனுடைய சங்கமம் நம்மிடத்திலே இருப்பது. திருக்குறானில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான், என்னுடைய உயிரை என்னிடத்தில் உள்ள உயிரை அவனுக்கு நான் ஊதுகிறேன், என்னிடத்தில் உள்ள உயிரை நான் அவனுக்கு ஊதுகிறேன் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டி ரூஹு என்று சொல்லப்படக்கூடியது ரொம்ப சுத்தமானது, நன்மையை தவிர வேறெதும் ஏவாது என்ற நிலையில் உள்ளது. இன்னொன்று மனது. மனது என்பது நம்முடைய பிற கலப்புகளுடைய கூட்டம், பிற கலப்புகளுடைய கூட்டு. மனிதன் மண்ணினாலும் படைக்கப்பட்டிருக்கிறார், அதே நேரத்தில் ரூஹை அந்த மண்ணிலே ஊதப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய கோட்பாட்டின் பிரகாரம் ரூஹு தனியாக ஒன்றோடொன்று அறிமுகமாகி பேசிக்கொண்டு சிரித்துக்கொண்டு விளையாடிக்கொண்டு அவைகள் ஒட்டுமொத்தமாக கூட்டம் கூட்டமாக இருந்து கொண்டிருந்தன. அங்கு இருக்கின்ற ரூஹை பிடித்து அல்லாஹ் ஒரு சரீரத்திலே மண்ணினால் செய்யப்பட்ட முஸ்வாவினாலும் எலும்பினாலும் தசையினாலும் நரம்பினாலும் பின்னப்பட்ட ஒரு உடலிலே அல்லாஹ் அந்த ரூஹை கொண்டு வந்து தனிமைப்படுத்துகிறான். இந்த ரூஹு அந்த உடலிலே இருக்கிறது. சில காலம் கழித்ததற்கு பின்னால் திரும்பவும் திரும்பவும் இந்த ரூஹை அதற்கு வெளிப்படுத்தி விடுகின்றார். வெளிப்படுத்ததற்கு பிறகு அந்த ஆத்மா பரிசுத்தமான ஆத்மாக்களாக இருந்தால் பரிசுத்த ஆத்மாக்களோடு போய் சேர்த்துக் கொள்கிறது என்பது இஸ்லாத்தினுடைய நிலைக்கடனாகும். அப்படி ஒரு மனிதன் என்பவன் நன்மை தீமை இரண்டினுடைய கூட்டினால் உருவாக்கப்பட்டிருக்கிறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நான் அடிக்கடி சொல்வதுண்டு, மனிதனிலே பஞ்சபூதங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அஞ்சு கலப்புகள் ஒவ்வொரு பொருளிலும் இருப்பதை போன்று மனிதனிலும் இருக்கிறது. மனிதனிலே நெருப்பு இருக்கிறது, மனிதனிலே மண் இருக்கின்றது, மனிதனிலே காற்று இருக்கிறது, மனிதனிலே நெருப்பு, தண்ணீர், காற்று, மண் என்ற நாலு கலப்புகள் இருக்கிறது. இந்த நாளுடன் சேர்ந்து ஆத்மா என்றோடு சேர்ந்துதான் பஞ்சபூதம் ஒவ்வொரு பொருட்களும் உருவாகுவதாயிருந்தால் அதற்கு இந்த ஐந்து மூலப்பொருட்கள் அவசியமாகும், பஞ்சபூதங்கள் என்று சொல்வார்கள். அதுபோன்று மனிதனிலையும் இந்த கலப்புகள் இருக்கிறது. அந்த கலப்பு இருக்கின்ற காரணத்தினால் அது அவனை ஒரு விதமான தன்னுடைய இயற்கை சக்தியின்பால் அவனை கவர்ந்திருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் மனிதனிலே நெருப்பு இருக்கிறது. நெருப்பு இருக்கிறது என்பதை நாம் சொல்லவும் தேவையில்லை. ஏனென்றால் அவன் மூச்சு விட்டாலேயே அந்த காற்றிலே காற்று, அவனுடைய வயிற்றிலே குக்கரை விட வேகமாக வேக வைக்கக்கூடிய உஷ்ணம் இருப்பதாக விஞ்ஞானிகள் சொல்கிறார். குக்கரிலே ஒரு அரிசியை போட்டு வேக வைப்பதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்குமோ அதைவிட குறைந்த நேரத்திலே நம்முடைய வயிற்றுக்குள் ஆக ஒரு அரிசியை போட்டால் அது அவ்வளவு சீக்கிரத்தில் வெந்துவிடுமா, அவ்வளவு உஷ்ணம் நம்முடைய உடம்பிலே இருக்கிறது. இந்த நெருப்பினுடைய கலப்பு மனிதத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அது அவனை பெருமையின்பால் தூண்டிக்கொண்டே எனக்கு நிகர் உண்டா என்று அவனை சொல்லும் நிலையிலே தேவனா. ஏனென்றால் அது நெருப்பினுடைய இயற்கை அப்படித்தான். நெருப்பு மேன் நோக்கி அது பறந்து கொண்டே மேன் நோக்கி சென்று கொண்டே. நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் அக்னி ஏவுகணை என்று ஒரு ஏவுகணைக்கு பேரிட்டார்கள். அக்னி ஏவுகணை என்று அதற்கு ஏன் பேரிட்டார்கள் என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னார்கள், அக்னி அது மேல் நோக்கி பரவக்கூடியது, என்னுடைய இந்த ஏவுகணை வெகு வேகமாக கடைசி எல்லை வரை போய் சென்றடைய வேண்டும் என்பதற்காக பேரிட்டேன் என்று சொல்வார். அந்த நெருப்பினுடைய இயற்கை மேல் நோக்கி செல்வதுதான். அந்த மேல் நோக்கி செல்லக்கூடிய நெருப்பு மனிதனிலே மனிதனுடைய படைப்பிலே கலந்திருக்கின்ற காரணத்தினால் மனிதனிடத்தில் பெருமை என்பது இயற்கையிலேயே அவனிடத்தில் பொருந்துவிட்டது. அப்ப மனப்போராட்டத்திலே ஒன்று அவனை பெருமையின்பால் தூண்டிக்கொண்டே நமக்கு நிகராகுமா, நாம் ஏன் அவனுக்கு பணிந்து செல்ல வேண்டும், நமக்கு நிகராகுமா, நாம் ஏன் அவனிடத்தில் படி செல்ல வேண்டும் என்று அந்த பெருமை மனிதனிடத்திலே நிறைந்திருப்பதை நாம் காணலாம். கணேசனுக்குரிய பெருமக்களே, சாதாரணமாக ஒருவன் தொடைத்து துப்புரவு செய்து கொண்டிருக்கிறான், துப்புரவு பணியாளர், அவரிடத்தில் போய் என்னப்பா நல்லா கூட்டு நல்லா பெருக்கு என்று சொல்லி பாருங்க. உடனே அவன் என்ன சொல்லுவான், என்ன ஐயா என்னப்பா சொல்லி கேட்கிற, நான் எங்க அப்பா பாத்திராவளத்திலிருந்து இந்த தொழில் செஞ்சிருக்கேன், என்ன பார்த்தா இப்படி கேட்கிறேன் என்று பெருமையில் உற்சாணி கூட்டி அவன் ஏறிப்பான். எனக்கு தெரியாது உண்டா என்று சராசரி தோட்டியிலிருந்து தொண்டமாறே அத்தனை பேர்களும் தங்களை தாழ்த்துவதை விரும்பவே மாட்டார். சாதாரணமா ஒருவனை பார்த்து முட்டாருக்கு சொல்லி பாருங்க என்னப்பா இருக்கிறது என்று தலையை கவிழ்த்துக் கொண்டு செல்வானா? யாராக இருக்கட்டும் முட்டாளுக்கு சொல்லி பாருங்கள், அறிவில்லாத தன்மை என்றும் இருக்கிறது என்று சமாளித்துக் கொண்டு எவனால் சொல்லுவானா? உடனே அவனுக்கு வந்துவிடும் கோபம், நரம்பெல்லாம் உடைத்து செல்வது. இந்த இயற்கை மனநிலையிலே அந்த பெருமையின்பால் தூண்டக்கூடியதாக அமைந்திருக்கிறது. எதை சொன்னாலும் நான் ஏன் அவனுக்கு பணிந்து போக வேண்டும் என்று அவன் ஒரு பக்கத்தில் இழுத்துக் கொண்டிருக்கின்ற வேளையில அதற்காக வேண்டித்தான் தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறது. தொழுகையை கடமையாக்கப்பட்டு நீ உன்னுடைய சிறப்பான இந்த சென்னியை தன்னத்தை பூமியோடு சேர்த்து நான் அற்பன் அற்பனையும் அற்பன், எனக்கு எந்த விதமான சக்தியும் கிடையாது, சுபஹான ரப்பியல் ஆலா, எல்லாம் வல்லவனாகி ரப்போடத்துதான் பூமியானவன், அவனுக்குத்தான் எல்லா ஆற்றலும் இருக்கிறது, எனக்கு எதுவுமே கிடையாது, அவன் ஆடு என்றால் ஆடுவேன், பாடு என்றால் பாடுவேன், மண்ணாகு என்றால் மண்ணாகுவேன், பொன்னாகு என்றால் பொன்னாகுவேன், என்னிடத்தில் என்ன திறமை இருக்கிறது என்று சரணடையக்கூடிய நிகழையை இந்த தினமும் தினமும் 14 தடவைகளுக்கு மேற்றமாக அதிகமாக அவனை பூமியிலே மண்ணை முத்தமிட வைத்து அவனுடைய வெற்றியை மண்ணிலே ஒத்த வைத்து அவனுடைய இயற்கை தன்மையை வெளிப்படுத்தி அந்த பெருமையிலிருந்து நிதானத்திற்கு கொண்டு வருவதற்குத்தான் தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறார். கணேசனுக்குரிய பெருமக்களே, மன போராட்டத்தை விட்டு நீங்க முடியுமா? அவனுடைய பெருமை அவனிடத்திலேயே உறைந்திருக்கக்கூடிய இயற்கையிலேயே கலந்திருக்கக்கூடிய இந்த நெருப்பு அவனை பிடித்து இழுக்கின்ற பொழுது அவன் அதிலிருந்து விடுதலை பெற முடியுமா? இரண்டாவதாக அவனிடத்திலே கலந்திருப்பது காற்று இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? காற்று இல்லையானால் மனிதனே இல்லை. மூச்சு இல்லையானால் விடுகின்ற மூச்சு சுழிமாறி போனால் போச்சு, விடுகின்ற மூச்சு சுழிமாறி போனால் போச்சு. காற்று இல்லையானால் அவனால் வாழ முடியுமா? அவன் காற்றோடு இறங்கிட புனைந்திருக்கிறார். இந்த காற்றினுடைய இயற்கை என்ன தெரியுமா? எல்லா இடத்தையும் அதை ஆட்கிறது. புகுதாத இடமே கிடையாது, கொட்டி வைக்காத இடமே கிடையாது இந்த காற்றில். ஒரு சின்ன பாத்திரம் வைக்கிறதையானால் அதற்குள்ளும் நுழைந்து, ஒரு சின்ன வளைந்த துவாரத்தை வைத்துக் கொள்கிறார்களா அதற்குள்ளும் நுழைந்து கொள்ளும். காலியானமே இடமில்லாத அளவிற்கு எல்லாம் வேணும் 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 என்று அந்த காற்று எல்லாத்தையுமே ஆட்கொள்கின்ற தன்மை இது மனிதனிலே இருக்கிறது, மனிதனுடைய களத்திலே இருக்கிறது. மனிதனுடைய அந்த இயற்கை அவனை படைக்கப்பட்ட அந்த தன்மையிலேயே இந்த காற்று கலத்திருக்கிறது. எனவே மனிதனிலே ஒரு போராட்டம் எல்லாவற்றையும் நான் அடைய வேண்டும், எல்லாவற்றையும் அடைய வேண்டும். நரிகண்ணாயன் சொல்லமாக சொல்வார்கள், லவ் கான நீ யாதும் பாதியான். ஒரு மனிதனுக்கு இரண்டு ஓடை நிறைந்த தங்கம் இருக்கிறது. ஓடை ஓடை என்றால் மணல் வெளியிலே நடந்து செல்லும் பொழுது எவ்வளவு மணல்கள், அந்த மணல் திட்டுகள் நிறைய புறாமே தங்கமாக இருக்கிறது. அது ஒரு ஓடை அல்ல, ரெண்டு ஓடை இருக்கிறது. இருந்தாலும் கூட அவன் போதும் என்று கருத மாட்டான், மூன்றாவது ஒன்றை கேட்பான். அவனுடைய ஆசை போதும் என்ற நிலை இருக்காது. இப்படிப்பட்ட நிலையிலே அவனுக்கு போராட்டம், இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற போராட்டம் அவனிடத்திலே இருக்காமல் இருக்க முடியுமா? அவனிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு இயற்கை குணம் இருக்கிறது. எனவே அதை நீக்குவதற்காக முடித்தான் அல்லாஹு தஆலா ஜகாத்தை கடமையாக்கியிருக்கிறார். போதும், உன்னுடைய வருமானத்திலே நீ உழைத்து தேடிய இந்த சம்பாத்தியத்திலே 2.5% நீ ஒதுக்கிவிடு என்று சொல்கின்ற அந்த இல்லை, அந்த காற்றை உண்டி இருப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா இந்த நோன்பை கடமையாக்கிறார். காற்றை முறியடிப்பதற்குத்தான் நோன்பை கடமையாக்கிறார். நோன்பு மனிதனிடத்திலே ஒரு அளவு இருக்கிறது. நீ அனுபவிப்பதற்கும் ஒரு அளவு, நீ அனுபவிப்பதற்கும் ஒரு அளவு. இந்த நேரத்தில் அனுபவிக்கலாம், இந்த நேரத்தில் அனுபவிக்கூடாது. எல்லாவற்றையும் எல்லா நேரத்திலையும் அந்த நிலை உன்னிடத்திலிருந்து மாற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நோன்பை அல்லாஹு தஆலா கடமையாக்கியிருக்கிறார். கணேசனுக்குரிய பெருமக்களே, அதே போன்று மனிதனிடத்திலே இன்னொரு தலப்பு இருக்கிறது, அது தண்ணீர். அதை போன்ற இன்னொரு கலப்பு மண். இந்த மண்ணினுடைய இயற்கை என்ன தெரியுமா? அது அப்படியே புதை வைத்துக்கொள்ளும். மண் அப்படியே புதை வைத்துக்கொள்ளும். இந்த மண்ணுக்குள் எவ்வளவு செல்வங்கள் புதைந்திருக்கிறன என்று கண்டுபிடித்திருக்கிறார். இந்த பெட்ரோல் 100-200 வருடங்களுக்கு முன்னால் இருந்தது யாருக்காவது தெரியுமா? ஈயம் உள்ளே இருந்தது யாருக்காவது தெரியுமா? எவ்வளவு தண்ணங்களை மடக்கி வைத்திருக்கிறது, எவ்வளவு வெள்ளிகளை அதை மடக்கி வைத்திருக்கிறது. இந்த மண்ணினுடைய இயற்கை ஆயிரக்கணக்கான வருஷங்களாக மறைக்கி வைத்திருக்கிறது. இன்னும் எவ்வளவு வளங்களை மறைக்கி வைத்திருக்கிறதோ தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், கியாமத் நாள் வருகின்ற பொழுது பூமி மறைத்து வைத்திருக்கின்ற எல்லா தனிமங்களையும் வெளியில் கட்டிவிடும். பிரிவிலே தூண்களாக பாலங்களாக தங்கைகள் புராத் நதியினுடைய கரையிலே கிடக்கும். புராத் என்ற நதியினுடைய கரையிலே பிரிவிரி பாலங்களாக தங்கங்கள் கிடக்கும். அந்த பூமியில் உள்ளே இருக்கிற அனைத்தையும் வெளியே கொப்படிக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்று சொல்வார்கள். அப்படி எவ்வளவு மறைத்து வைத்திருக்கிறது இந்த பூமி. அதனுடைய கலப்பு மனிதனுக்கு இருப்பதனாலோ என்னவோ கஞ்சத்தனம் என்பது அவனுடைய பிறவி குணமான கஞ்சத்தனம். என்னங்க நல்லா வியாபாரம் ஆரம்பித்தான். என்ன வியாபாரம், என்ன நல்ல கொழிப்பார். அவருடைய கணக்கை எடுத்து பார்த்தால் மிகப்பெரிய அளவிற்கு லாபம் அடைந்திருப்பார். ஆனால் அவரிடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள், என்ன என்ன யார் மனம். ஏனென்றால் அவருடைய இயற்கை அது கருமித்தனம் கஞ்சத்தனம் வெளிப்படுத்தார். அப்படியே போட்டார்கள் மூடி வைத்துவிடக்கூடிய தன்மை மனிதனிடத்தில் நிறைந்திருக்கிறது. அந்த கஞ்சத்தனத்தின் போராட்டங்கள் இதற்கு மத்தியிலே அவன் அதிலிருந்து விடுதலை பெற கடமைப்பட்டிருக்கிறான் என்பதற்காக வேண்டி ஜக்காத்தி அவனுக்கு கடமை. கணேசருக்குரிய பெருமக்களே, இன்னொரு கலப்பு தண்ணீர். இந்த தண்ணீர் நம்மிடத்தில் இல்லையா? இல்லை என்றால் உடனே அழுது தீர்த்து விடுவார்கள். தண்ணீராக கொட்டி விடுவார்கள். தண்ணீருடைய இயற்கையை காட்டுவதற்காக கண்ணீரிலிருந்து, சிறுநீரிலிருந்து, வேர்வை துணிகளிலிருந்து எவ்வளவு நீர்கள் நம்முடைய உடம்போடு சங்கமமாக இருக்கின்றன. அந்த நீரினுடைய கலப்பு அது தன்னுடைய இனம், தன் தொழில், தன் மக்கள், தன் சொந்தம், தன் நாடு, தன் மொழி, என் தன் குடும்பம் என்ற தன் என்ற நிலைக்கு அவனை ஆளாக்கி விடுகிறது. தண்ணீரை நீங்கள் வீட்டு ஊற்றி பாருங்கள், சர் என்ற பூமியை நோக்கி கீழே செல்லும். எங்காவது தண்ணி கிடக்கிறார்களோ அவர்களோடு சேர்ந்து விடும். அப்படி யாரும் இல்லையா, இன்னும் கொஞ்சம் கீழே செல்லும். எங்காவது தண்ணி கிடந்தால் அந்த தண்ணீரோடு அது போய் சேரும். தன்னுடைய இயற்கை தண்ணீரோடு கலந்துவிடக்கூடிய இயற்கை தண்ணீருடைய இயற்கையாக இருக்கிறது. தன் இனம் அதுதான் மனிதனிடத்திலே நிரம்பி இருக்கிறது. தன் குடும்பம் வாழ வேண்டும். தன் மொழியினர்கள் என்றால் அதன் மீது பற்று, தன் நாட்டின் மீது ஒரு பற்று, தன்னுடைய ஊர்க்காரர் மீது ஒரு பிரியம் என்பதை நாம் பார்க்கிறோமே. இதை நீக்குவதற்காக தான் ஹஜ் என்பது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. மகா பெரு உள்ளத்திலே லபைக வாஹும லபை லபைகலா ஷரீகல கலபை இன்னல்ஹம் தவன் அமத்தல கல்வரா முல்கலா ஷரீகல என்று சொல்லப்படுகிற ஓங்காரமான அந்த கல்வியாவை முடிந்து கொண்டு ஜன சமுத்திரத்தை அவன் கலந்து கொள்கிறான். எத்தனை விதமான மக்கள், எத்தனை விதமான தோஷங்கள், எத்தனை மொழி பேசக்கூடியவர்கள், எத்தனை நாட்டவர்கள், எல்லாம் அல்லாஹுடைய அடியார்கள். அல்லாஹுடைய அடியார்கள் என்ற வித்தியாசத்தை தவிர என்ற பேரை தர வேறு எதுவும் இருக்காது. அங்கு இரண்டே இரண்டு நபர்கள் தான் அரபாத் மைதானத்தில், வேறு எல்லாம் காணாமல் போயிடுவார். அரபாத் மைதானத்திலே இரண்டே இரண்டு நபர்கள் தான், மற்ற எல்லாம் காணாமல் போயிடுவார்கள். ஒன்று அல்லாஹ், மற்றொன்று அடியார்கள். அந்த அடியார்கள் அத்தனை பேர்களும் மனம் குலுங்கி குலுங்கி அழுகின்ற காட்சி. அங்கே மொழி வித்தியாசம் இருக்காது, என வித்தியாசம் இருக்காது, நிற வித்தியாசம் இருக்காது. அத்தனை பேர்களும் அது மிகப்பெரிய ஜன சமுத்திரத்திலே அவனை கலக்க செய்து அவனுடைய இயற்கைக்கு மரண அடி கொடுத்தாகிறது. நீ தன் 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 என்று நினைக்காதே, பெரும் அடியான் என்ற சமுத்திரத்தில் நீ கலந்து கொள். அல்லாஹுடைய அடியான் என்ற ரீதியிலே ஒவ்வொன்றையும் நோக்கு என்று சொல்கின்ற அந்த அற்புதமான பண்பாடை நமக்கு தரப்படுகிறது. கணேசருக்குரிய பெருமக்களே, எதற்கு சொல்கிறேன் என்றால், மனிதனிலே கலந்திருப்பது ரெண்டு. ஒன்று நூறாணியத்தில் சொல்லப்படுகிற இறைவனுடைய ரூஹ். அந்த ரூஹ் நன்மையவே ஏவி கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே நாலு, ஒன்றுக்கு நாலு, ஒன்றுக்கு நாலு இருக்கிறது. பெருமை அவனை கொடுத்துள்ளது, கருமித்தனம் அவனை கொடுத்து இழுக்கும், தன் பற்று என்பதை அவனை கொடுத்து இழுக்கும். இப்படியாக பல தண்டிகள் பல கலப்பொழின் காரணமாக அவனை கொடுத்து இழுக்கின்ற பொழுது அதிலிருந்து அவன் மிஞ்சுவது சரமான காரியம்தான். அந்த மனப்போராட்டம் தான், அதற்குத்தான் நாம் மனப்போராட்டம் என்று சொல்கின்றோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனப்போராட்டத்தை பற்றி பல சந்தர்ப்பங்களை நமக்கு விளக்கி காட்டுகிறார். கணேசருக்குரிய பெருமக்களே, ஞானிகளுடைய அந்த மனப்போராட்ட கதைகளை எல்லாம் இங்கே சொல்வதற்கு முன்னால் சராசரி நாம் நமக்கு ஏற்படுகின்ற ஒரு சில மனப்போராட்டத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். உதாரணமாக தொழுகைக்கான நாம் செல்கிறோம் என்று விட்டுக்கொள்ளுங்கள். தூங்கிக் கொண்டிருக்கிறோம், நம்ம எழுப்பப்படுகிறது, தொழுகைக்காக வேண்டும் என்று ஆசை இருக்கிறது. இருந்தால் அந்த நேரத்தில் எவ்வளவு பெரிய மனப்போராட்டம் தெரியுமா? தொழுகைக்காக நாம் எழுந்திருக்கின்ற பொழுது எவ்வளவு பெரிய மனப்போராட்டம். ஏன் கொஞ்ச நேரம் கழித்து தொழுதாது என்ன? ஏன் தலா என்று ஒன்று இருக்கத்தானே செய்கிறது? நம்முடைய உடம்பையும் நாம் பகவனித்தானே கவனிக்கத்தானே வேண்டும். இது ஐனிக்க ஹக்கன் வழி நாசிக்க அரைக்க ஹக்கன். உன்னுடைய சரீரத்திற்கு உரிமை இருக்கிறது, உன் கண்ணுக்கு உரிமை இருக்கிறது என்று நிறுவனாயின் சொல்லவார்கள் சொல்லித்தானே இருக்கிறார்கள். எனவே அதற்கும் ஓய்வு கொடுக்கத்தானே வேண்டும். எனவே தொழுகை பின்னால் தொழுது கொண்டார் என்ற என்றெல்லாம் சொல்லி நம்முடைய மனப்போராட்டம் எவ்வளவு இழுக்கடிப்பு பின்னால் நாம் எழுந்திருந்து தொழுகை தொழுகை என்று வரும்பொழுது நமக்கு எவ்வளவு பெரிய மனப்போராட்டம். தொழுகைத்தான் இருக்கின்ற பொழுதோ சொல்லவே தேவையில்லை, தொழிலான் இருக்கின்ற பொழுதோ சொல்லவே தேவையில்லை. உலகில் உலாவிக் கொண்டிருந்த ஷேத்தான் நம்முடைய தலையிலே வந்து ஏறி அமர்ந்து கொள்கிறான். உலகிலே உலாவிக் கொண்டிருந்த ஷேத்தான் நம்முடைய தலையிலே வந்து ஏறி அமர்ந்து கொண்டு இதை நினைத்துப்பார், அதை நினைத்துப்பார், அதை நினைத்துப்பார் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் நம்முடைய ரூஹானிய கருதியிலே நான் அல்லாவோடு ஒன்றப் போகிறேன், இந்த எண்ணம் எல்லாம் வராதே, அந்த எண்ணம் எல்லாம் வராதே, அந்த எண்ணம் எல்லாம் வராதே, இந்த எண்ணம் எல்லாம் வராதே என்பதாக இவன் இப்படி இப்படி தட்டிவிட்டுக் கொண்டிருந்தாலும் கூட நேரடியாக அல்லாவை எண்ண வேண்டும் என்ற ரூஹானி என்று அது பலவீனப்பட்டு விடுவதை நான் கண்டுகொண்டிருக்கிறோம். ஒருவன் ஒரு ஆற்றிலே தெரியாதனமாக நீச்சல் தெரியாமல் உள்ளே நுழைந்து விட்டான். கடலிலேந்து வைத்துக் கொள்ளுங்களேன், தடுமாறுகள் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று குரல் கொடுக்கிறான். கொஞ்ச நேரத்தில் அவனை யாரும் காப்பாற்றவில்லை, ஆனால் அவன் அந்த தண்ணீருக்குள் மூழ்கி இறந்து போயிடுவான். இந்த நிலை அந்த நேரத்திலே வேகமாக ஒருவன் ஒரு சாதாரண மீன் பிடிப்பவன் வந்து அவனை காப்பாற்றான். காப்பாற்றி வெளியில் கொண்டு வந்து வயிற்றை அமுக்கி விட்டு தலைகளை சுத்த வைத்து அந்த தண்ணீரை பூரா வெளியாக்கி அவனை காப்பாற்றினான். காப்பாற்றி உடனே அவன் சொன்னான், நீ என் உயிரை காப்பாற்றி விட்டாய், நீ இல்லையானால் நீ செத்து தொலைந்திருப்பேன், நீ என்னுடைய வீட்டுக்கு வா, நான் உனக்கு வேண்டிய வசதிகளை செய்துத்தருவேன், என் வீட்டுக்கு வா, நான் உனக்கு வேண்டிய வசதிகளை நான் செய்து தருகிறேன் என்று அவன் மீது நன்றி பெருக்கோடு அவன் சொல்கிறான். தன்னிடத்தில் ஒன்றுமில்லாத காரணத்தினான் வீட்டுக்கு வா என்ற அட்ரஸை கொடுத்து வீட்டுக்கு வர சொன்னான். அந்த நேரத்தில் அவனுடைய மனதிலே தன்னுடைய சொத்து அனைத்தையும் அவன் கொடுத்தாலும் தரும், ஏனென்றால் இவன் தான் உயிர்ப்பிச்சை அளித்திருக்கிறான், இவன் மட்டும் நமக்கு உயிர்ப்பிச்சை அளிக்கவில்லை ஆனால் நம்முடைய சொத்து சுகங்கள் என்ன செய்ய என்று எண்ணி அவன் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு சன்மானத்தை கொடுக்க வேண்டும் என்று மனதிலே திட்டமிடுகிறான். திட்டமிட்டு வீட்டிற்கு செல்லவிட்டான். இந்த மீனவன் தன்னுடைய வேலைகள் எல்லாம் முடித்துவிட்டு மாலை நேரத்தில் வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போக கதவை தட்டினான். தட்டிய உடனே மனம் மாறி விடுகிறது. யாரது என்று கேட்கிறார். யாரது என்று கேட்ட உடனேயே மீன்காரனுக்கு ஆஹா, அதற்குள்ள ஆள் மாறிவிட்டாரே என்று எண்ணம் வருகிறது. இருந்தாலும் தான் தான் சாப்பாடு, ஓ நீங்களா வாருங்கள் என்று உட்கார வைத்தான். உட்கார வைத்து அவனுக்கு ஒரு பெரிய சன்மானம் கொடுக்கலாம் என்று உள்ளே சென்றார். வெட்டியை திறக்கும் பொழுது ஒரு 10,000 ரூபாய் கொடுப்போம் என்று எண்ணுகிறான். மனம் போராட்டம், 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவனுடைய மனது போராடுகிறது. ஏப்பா ஒரு 5 நிமிஷம் வேலை பார்த்துப்பானான், பகல் பூரா அவன் கடல்ல இருந்தாலும் அவனுக்கு கிடைக்கிறது 50 அல்லது 100 ரூபா தான். ஒரு 5 நிமிஷம் உனக்கு காப்பாத்துறதான வச்சு விடுப்பானா, இவனுக்கு ஏன் 10,000 ரூபாய் கொடுக்கணும். அவனுடைய மனது அவனோடு போராடுகிறான். சரி வேண்டாம், ஒரு 1,000 ரூபாய் கொடுக்கலாம் என்று பெட்டியை திறக்கிறான். திறந்து ஒரு 1,000 ரூபாய் எடுப்பதற்காக முனைகிற பொழுது மீண்டும் அவனுடைய மனது அவனிடத்தில் கேள்வி கேட்கிறது, போராடுகிறது. எதுக்கு போய் 1,000 ரூபாய் கொடுக்கணும், 1,000 ரூபாய்க்கு அவன் என்ன பெரிய வேலை செஞ்சா, அவன் செஞ்ச வேலை 5 நிமிஷம் தான், காப்பாற்றிருக்கலாம், ஏதாவது செஞ்சிருக்கலாம். அவன் செஞ்ச சாதாரணமாக அவன் மீன் பிடிப்பவன், சாதாரணமாக அவன் கடலிலே குதித்து விளையாடுவன், சாதாரணமாக நீச்சல் அடிப்பவன், இன்னைக்கு நீச்சல் அடித்திருக்கிறான், நமக்காக ஒரு சின்ன நீச்சல், அதுக்காக 1,000 ரூபாய் கொடுக்க வேண்டுமா என்று சொல்லி 10 ரூபாயை நிர்வாகம் ஊறிக்கொண்டு வந்து கையிலே கொடுப்பான். இந்த மீனவனுக்கு எப்படி இருக்கும், இது சாதாரணமான ஒரு நிகழ்ச்சி என்றாலும் கூட அந்த நல்ல காரியங்கள் செய்ய முற்படுகின்ற பொழுது நம்முடைய மனது நம்மை எவ்வளவு பெரிய போராட்டத்திற்கு ஆளாக்கிறது தெரியுமா. ஏனென்றால் இயற்கை கஞ்சம் மண்ணினால் படைக்கப்பட்டது. அந்த கஞ்சத்தினுடைய போராட்டத்திற்கு மத்தியிலே இவன் விடுதலை வருகிறான் என்றால் உண்மையிலேயே இவன் மிகப்பெரிய புனிதமான ஒரு. அது மட்டுமல்ல, எத்தனையோ இதனால் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு சமயத்திலே அவர்களுடைய வியாபார ஸ்தலத்திலே அமர்ந்திருந்தார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ஒரு சிறந்த செவ்வழி வியாபாரி. அவர் தன்னுடைய கடையில் அமர்ந்திருக்கும் போது ஒருவர் வந்து ஒரு காரியமாக உதவி கேட்கிறார். அப்பொழுது திடீரென்று அவர்கள் இடது கையினால் எடுத்துக் கொடுக்கிறார், இடது கையினால் எடுத்துக் கொடுக்கிறார். வந்தவருக்கு சங்கடம், பெரிய மனுஷன் வாழ்த்தி தன்னுடைய வலதுகரத்தினால் தந்தால் அல்லவா அது அந்த காரியம் சிறப்பாக நடக்கும், வாழ்த்தி வலதுகரத்தினால் எடுத்துக் கொடுத்தால் அல்லவா சிறப்பாக நடக்கும், அப்படி இல்லாமல் இடதுகரத்தினால் தருகிறாரே என்று வந்தவருக்கு சங்கடம். மனதிலே சங்கடம் இருப்பதை அவருடைய முகம் காட்டி கொடுத்து விட்டார். முகத்தினுடைய கேள்வியை புரிந்து கொண்ட இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒன்றும் வருத்தப்பட்டுக் கொள்ளாதீர்கள், நான் பணம் நீங்கள் கேட்டவுடனேயே உதாரணமாக ஒரு தொகையை ஒரு 10,000 ரூபாய் கொடுப்பது என்று நான் முடிவு செய்துவிட்டேன். முடிவு செய்ததற்கு பின்னால் வலது கையை மாற்றி அப்படி முடிவு செய்யும் பொழுது என்னுடைய பணப்பை இடது கையின் பக்கத்தில் இருக்கிறது. முடிவு செய்கின்ற பொழுது பணப்பை என்னுடைய இடது கையின் பக்கத்தில் இருக்கிறது. இந்த நேரத்தில் நான் மாற்றி வலது கையை மாற்றுவேனே ஆனால் அதற்குள் என்னுடைய மனது 10,000-ஐ 7,000 குறைக்கும். உருளும் திருகை, உருளும் திருகை ஒரு சுற்று சுற்று முன்னே ஓடினும் 1,000 எண்ணங்கள் என்று ஒரு கவிஞர் சொல்வார். அரிசி திரிப்பதற்கோ மாவு திரிப்பதற்கோ ஒரு பெண் அமர்ந்திருக்கிறான். அவள் கொஞ்சம் மாவை தூக்கி போட்டு ஒரு சுற்று சுற்றுறாள், ஒரு சுற்று தான் சுற்றுகிறாள், ஆனால் அவளுடைய உள்ளத்திலே 1000 எண்ணங்கள் ஓடி மறைந்து விடுகிறது என்று சொல்வார். அதுபோன்று முகல்லிபல் குழு, யா முகல்லிபல் குழு, உள்ளங்களை ஆட்டி படைப்பவனே, உலகத்தினுடைய உள்ளங்களை எல்லாம் 2 விரல்களுக்கு மத்தியில் வைத்து ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பே, என்னை நல்ல காரியத்தின் மீது நிலைப்படுத்து என்று கேளுங்கள் என்ற பிகண்ணாயின் செலவால் சொல்கிறார்களே, அதை நினைப்படுத்தும் முகமாக சொல்கிறார்கள். வலது கையிக்கு நான் மாற்றுவேனே ஆனால், கொடுக்கின்ற அந்த பணத்தை வலதுகையினால் கொடுக்க வேண்டும் என்று நான் எண்ணுவேனே ஆனால், அதற்குள் என்னுடைய மனது மாறிவிடும், மாறிவிடுவதற்கு முன்னாலேயே கொடுத்து விடுவோம் என்று இடதுகையினால் நான் கொடுத்து விட்டேன், தவறாக என்றார்கள். அந்த அளவிற்கு மனதிலே போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நல்லதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுதும், அல்லது நற்காரியங்களின்பால் நாம் ஈடுபட வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுதும் நம்முடைய போராட்டங்கள். ஆனால் அந்த போராட்டங்களிலே வெற்றி பெறுபவர்கள், நிச்சயமாக வெற்றி பெறுபவர்கள் இருக்கத்தான் செய்வார். அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுவான், அல்லாஹு வலியுல்லதீன் ஆமன், அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களுக்கு நேசன், யுஹ்ரிஜுஹும் மினத் துலுமாத்தி இலன்னூர், இருள்களிலிருந்து ஒளியின்பால் அவர்களை வெளிப்படுத்துவான். இருள்கள், போராட்டங்கள், பலவிதமான குழப்பங்கள், அந்த குழப்பங்களிலிருந்து அவர்களை அல்லாஹால நூறின்பால் அவர்களை கொண்டு வந்து சேர்த்துவான். அல்லாஹு ஒலியுள்ளதீன் ஆமனும், ஈமான் கொண்டவர்களுக்கு இன்று கூட அதை ஒதுக்காட்டார்கள். அற்புதமான முறையில் அல்லாஹு ஒலியுள்ளதீன் ஆமனும், ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் நேசனாக இருக்கிறான். யுஹ்ரிஜுஹும்மினத் துலுமாத்தி, இந்த போராட்டங்களிலிருந்து அல்லாஹ் அவர்களை வெளியாற்றிடுவான் நூறின்பால். அம்மல்லதீன் கஃபரு, காஃபிரானவர்களோ, இருக்கின்ற ஒளியையும் இருளின்பால் கொண்டு போய் சேர்த்து விடுவார். கொஞ்ச நஞ்சம் இருக்கின்ற ஒளியும் கூட இருளின்பால் கொண்டு சேர்த்து விடுவார்கள் என்று அல்லாஹால குறிப்பிட்டு காட்டுகின்றான். எனவே நாம் போராட்டங்கள் இருக்கிறது என்றால் அதனால் பயந்து கொண்டிருக்க முடியாது. அந்த போராட்டங்களுக்கு மத்தியிலேயே தேனை பிடிப்பதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள, நம்முடைய எல்லா இபாதத்துகளிலேயும் போராட்டம். கணிதத்திற்குரிய பெருமக்களை, வியாபாரத்தை சொல்ல வேண்டுமே ஆனால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற ஒரு பொன்மணி அடிக்கடி உங்களுடைய சிந்தனை கொண்டு வந்திருக்கிறேன், ஆனால் வத்தாஜிபுல் அமீனுக்காக ஆசையினை பிரிச்சாரணம், நம்பிக்கையான வியாபாரியும் நான் இரு விரல் போன்று இணைந்திருப்போம், நம்பிக்கையான வியாபாரியும் நான் இரு விரல் போன்று இணைந்திருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வியாபாரியை, வியாபாரமே தொழிலாக கொண்டவரை இரு விரல் போன்று நான் அவருடைய பக்கத்தில் அமர்ந்து வைத்திருப்பேன் என்று சொல்கிறார். அப்படி சொல்லுகின்போது சொல்லுவது பழக்கம், நானும் ஆலிம் சாவும் இரு விரல் போன்று இணைந்திருக்கிறோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக தெரியவில்லை. நானும் ஆலிம்சாவும் ரெண்டு பேரும் இருவரல் பேருந்து இணைந்திருப்போம் என்று சொன்னதாக தெரியவில்லை. காரணம் என்ன என்றால், அவர் அதையில்தான் தொழில், அவர் தொழுகை நடத்துவது, நல்லவர்களிடத்தில் பேசுவது, பெரிய மனிதரிடத்தில் உரையாடுவது, குரான் ஓதிக்கொண்டிருப்பது, பேசுகின்றது, சந்திப்பது எல்லாமே நல்லவர்கள். ஆனால் இந்த வியாபாரி அப்படி அல்ல, அவன் தொழில் செய்கின்ற இடம் இருக்கிறதோ 1 போக்கிற்கனமான இடம், நாம் பார்க்கக்கூடிய இந்த கடவுள் அல்ல. ஆன்மீக ரீதியிலே பெருமானாக்குவார்கள், பூமியிலேயே மட்டமான பகுதி கிடைக்குது, பூமியிலேயே மட்டமான பகுதி கிடைக்கிறது. ஷைத்தான் உலாவருகிறார், ஷைத்தான் உலாவருகிற இடத்திலே இவன் உலாவருகிறான். அவன் செய்கின்ற தொழிலோ கலப்படம் இல்லாமல் வியாபாரம் இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு பாவத்தின் ஒட்டுமொத்தமான தொழில் அத்துச்சாறு பிச்சாறு. வியாபாரிகள் அனைவர்களும் பாவிகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகின்ற பொன்மொழி அத்துச்சாறு புச்சாரம், வியாபாரிகள் அனைவர்களும் பாவிகள். செய்கின்ற தொழில், நடமாடுகின்ற இடமும் தொழில் செய்கின்ற இடமும் மோசமான இடம். இந்த இடத்தில் அவன் எவ்வளவு போராட்டத்திற்கு மத்தியிலே, எவ்வளவு போராட்டத்திற்கு மத்தியிலே அவன் நம்பிக்கையானவனாக நடக்கிறான், நாணயமானவன் நடக்கிறான். அவனுக்கு நான் பரிசில் தர வேண்டாமா? நிச்சயமாக அவனுக்கு பரிசில் தர வேண்டும். எனவே அவனை நான் என்னோடு இரண்டர கலந்து சொர்க்கத்திலே உட்கார வைத்துக் கொள்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெருமையான வார்த்தையை சொல்கிறார். அந்த வார்த்தையின் பின்னணியிலே எவ்வளவு போராட்டத்தை ஒரு நம்பிக்கையான வியாபாரி சந்திக்க வேண்டியிருக்கிறது, நாணயமான வியாபாரி சந்திக்க வேண்டியிருக்கிறது. ஆலிம் என்பவர் அப்படி அல்ல, அவர் உலா வருகின்ற இடம், பேசுகின்ற இடம், அவர் தொழிற்சுகின்ற இடம், அவர் புரட்டுகின்ற புத்தகம் எல்லாமே நேர்மையை போதிக்கக்கூடியவர்கள், நல்ல விதை போதிக்கொள்வர்கள். போராட்டம் என்பது குறைவான ஒன்று, ஆனால் இங்கே போராட்டம் இது. இந்த போராட்டத்திற்கு மத்தியிலே இவர் அமீராக நிழுகிறார் என்றால், நிச்சயமாக அவரை நான் என் பக்கத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன் சொர்க்கத்தில் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்ற பொழுதே அந்த பின்னணி நமக்கு தருகிறது. எத்தனை பெரிய போராட்டம்! சாதாரணமாக தொழிலுக்கு வருவது கூட மிகப்பெரிய போராட்டத்தின் பின்னால் தான் வருகிறோம். இஷா தொழிலுக்காக நாம் பயணப்பட்டு விட்டோம். அப்ப நம்ம குழந்தை சொல்கிறது, அத்தா பயமா இருக்குது, நீ இஷா தொழுகை போக வேண்டாமே, அத்தா பயமா இருக்குது, இஷா தொழுகை போக வேண்டாமே, இங்கே தொழுவுங்களே என்று சொல்கிறது. அந்த நேரத்தில் நம்முடைய மனதிலே எத்தனை போராட்டங்கள் ஏற்பட்டு விடுகிறது தெரியுமா? ஆனால் குழந்தை இடத்திற்கிறோம், என்னம்மா பயம், முன்னால் ஆள் இருக்குது, பின்னால் ஆள் இருக்குது, மேல் ஆடியில் ஆள் இருக்குது, கீழ் மாடியில் ஆள் இருக்குது, இவ்வளவு பேருக்கு என்னமா பயம் என்று நாம் சொன்னாலும் கூட மனதுக்குள்ளே பிள்ளையும் சொல்வது நியாயம் தானே, பிள்ளை பேச்சை கேட்க வேண்டியதுதானே என்று நினைத்து அதை ஒதறிவிட்டு போராடிவிட்டு அவன் வருகிறான் என்றால் உண்மையிலே அவன் பாராட்டப்படவில்லை. எத்தனை நிர்வாக எத்தனை அதிகாரிகள் தாங்கள் உலா வருகின்ற இடத்திலே தாடியே வைக்க முடியாது, தாடி வைத்தால் நிச்சயமாக தன்னுடைய பதவியை பறிபோய்விடும் என்ற ஆபத்து இருந்தாலும் கூட எக்கேடு விட்டாலும் பரவாயில்லை, நான் வழிக்கத்தான் செய்வேன் என்று அவருடைய முகத்திலே தாடி வைக்கிறது. அந்த தாடி ஈமானுடைய ஜோதியின் அடையாளம் என்றால் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய போராட்டம் நமக்கு தெரிகிறது. மனப்போராட்டம் எவ்வளவு பெரிய போராட்டத்தின் பின்னால் அவர் அதை செய்திருப்பார். ஒருவர் தொழுகைக்காக நீ வருகிறார், வியாபார நேரத்திலே கஸ்டமர்கள் எல்லாம் ஈக்களை போன்று மொய்த்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே தொழுகை என்னும் கடமை அவரை உந்துகின்ற பொழுது, வான்பொதி கேட்ட பொழுது அவரால் இருக்க முடியவில்லை, அப்படியே எல்லாவற்றையும் போட்டுவிட்டு எனக்கு லட்சம் கிடைத்தாலும் சரிதான், லட்சம் போனாலும் சரிதான், நான் தொழாமல் செய்ய மாட்டேன் என்று விட்டுவிட்டு ஓடி வருகிறாரே, தொழ போராட்டத்திற்கு பின்னால் அவர் வருகிறார். அந்த போராட்டம் நிச்சயமாக சாமானியமானதல்ல. ஒரு தாடி வைப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு தொழுகை நடத்துவதாக இருந்தாலும் சரி, தான் செய்கின்ற அந்த பொணிகளுக்கு மத்தியிலே தொழுகையும் மற்ற விவாதத்துகளையும் செவ்வனை செய்வது என்றால் அது ஒரு சாதாரணமான காரியம். நான் ஜுப்பா போட வேண்டும், அது ஒரு சுண்ணத்தான ஆடை என்று எண்ணிக்கொண்டு ஜுப்பா போடுவதற்காக வேண்டி அவர் எவ்வளவு பெரிய தியாகங்களை அவர் செய்ய வேண்டியிருக்கிறது, அவைகள் பின்னணியெல்லாம் போராட்டம். கண்ணியத்திற்குரியவர்களே, நரிகன் நாயன் செல்லவாரசு இதனால் தான் சொல்வார்கள், நாம் சின்ன யுத்தத்திலிருந்து திரும்பி விட்டோம் பெரிய யுத்தத்தின் பால். ரஜாயனாமின் அக்பர், சின்ன யுத்தத்திலிருந்து நாம் திரும்பி விட்டோம் பெரிய யுத்தத்தின் பால் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். சின்ன யுத்தத்திலிருந்து திரும்பி விட்டோம் என்றால் என்ன? தபூக் என்ற மிகப்பெரிய பயங்கரமான யுத்தம், தபூக் என்ற யுத்தத்திற்கு அவர் சென்று வந்திருக்கிறார். தபூக் என்ற அந்த யுத்தத்திலே கடுமையான வெப்பம், கடுமையான தூரம், கையில் உண்ணுவதற்கு ஒன்றுமே இல்லாத காலம். எப்படி என்றால் அந்த ராணுவ வீரர்களுக்கு உணவு ஒரு பேரை கம்பளத்தை எடுப்பார்கள், எடுத்து ஒருவர் வாயில் வைத்து சுவைத்து அந்த ஒரு பழத்தை அவர் சாப்பிட்டு விடக்கூடாது, அதை உடனே எடுத்து அடுத்த வீரருக்கு கொடுக்க வேண்டும். அவர் அதை தப்புவார், ஒரு சப்பு சப்பி விட்டு அடுத்த வீரருக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் ஒரு ராணுவ வீரருக்கு ஒரு தடவை ஒரு நாள் ஒரு வேளை ஆகும். கொஞ்சம் எண்ணி பாருங்க, ராணுவ வீரர்கள் அவர்களுக்கு எவ்வளவு போஷாக்கான உணவு கொடுக்கப்பட வேண்டும், ஆனால் கொடுப்பதற்கு யாரும் இல்லை. யாரும் இல்லாத காரணத்தினால் பேரித்தம்பளத்தினுடைய ஒரு சப்புதல் தான் ஒரு ராணுவ வீரனுக்கு உணவாக இருந்திருக்கிறது என்றால் அது எவ்வளவு சரமான யுத்தம். அப்படியே அந்த பேரித்தம்பளம் கரைந்து போய்விடும், அதன் பிறகுதான் புதிதாக வேறொரு பேரித்தம்பளத்தை அடுத்தவருக்கு எடுத்துக் கொடுப்பார், அவர் ஒரு சப்பு சப்ப வேண்டும். இத்தகைய யுத்தத்திலிருந்து திரும்பின பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஜாயனாமின் ஜிஹாதில் அஸ்கரி, சின்ன யுத்தத்திலிருந்து நாம் திரும்பி வந்துட்டோம், ஆனால் பெரிய யுத்தத்திற்கு திரும்ப செல்ல போகிறோம் என்று கூறுகிறார். எது பெரிய யுத்தம் என்று கேட்டபொழுதுதான் நம்முடைய மனப்போராட்டம், நம்முடைய மனதோடு நாம் செய்கின்ற போராட்டம் இருக்கிறதே, அது நம்முடைய உள்ளேயே இருந்து கொண்டு நம்மை செல்லரிக்கின்ற போராட்டம். வீரன் இருக்கிறானே எதிரி களத்திலே, எதிரியில் இருக்கிறான், வெளியே இருக்கிறார், ஆனால் இது நம்முடைய உள்ளுக்குள்ளே இருந்து நமக்கு போராட்டம் நடத்தக்கூடியது. இதை நாம் சமாளிப்பதுதான் மிகப்பெரிய ஜிஹாத் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டுகிறார். கணேசருக்குரிய பெருமக்களே, இந்த பள்ளிவாசலுடைய மெஹராபுக்கு அந்த பேர் வந்த கதையை சொல்வார். மெஹராப் என்றால் யுத்தம் செய்கின்ற இடம் என்று போறோம். நாம் என்ன பள்ளிவாசலுக்கு யுத்தம் செய்ய வருகிறோம்? ஹர்பு என்றால் யுத்தம், மெஹராப் என்றால் யுத்தம் செய்கின்ற இடம். இங்கே தொகுக்கூடிய இந்த இடத்திற்கு மெஹராப் என்று பேரிட்டிருக்கார்கள். யாருக்கும் அதுல ரெண்டு கருத்து இருக்க முடியாது, அப்படிதான் ஒரு பேர் இல்லையே என்று யாரும் சொல்ல மாட்டீர்கள், மெஹராப் என்றுதான் பேர் என்று சொல்வீர்கள். அந்த வளைவாக நம்முடைய குரலை எதிரொலித்து பின்னால் வருபவர்களுக்கு அதிகமாக சத்தத்தை கேட்டு வைப்பதற்காக செய்யப்படுகின்ற அந்த வடிவம் இருக்கிறதே அந்த கட்டட அமைப்பு, அதற்கு பேர் மெஹராப். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே அதற்கு அந்த பேர் இடப்பட்டது? மஸ்ஜித் நபவிக்கு சென்றால் தெரியும், மெஹராபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவின் இடம். மெஹராபு உஸ்மான், அதற்கு எதிரே உஸ்மான் இல்லா அவர்கள் தொழுவின் இடம். இன்னொரு மெஹராப் டர்க்கி என்ற மன்னர் தொழுவின் இடம் என்றெல்லாம் அந்த மெஹராப் மெஹராப் என்றுதான் அங்கே அறிமுகப்படுத்தப்படுகிறது. பெருமானார் காலத்திலிருந்து இது பேர் சுட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு அப்படி ஒரு பேர் வந்தது காரணம் என்ன? யுத்த களம். ஆம், தொழுகை என்பது நாம் மிகப்பெரிய அளவிற்கு யுத்தம் செய்கின்ற ஒரு பெரிய ஜிஹாத். அந்த மன போராட்டம், அந்த மனதை மிஞ்சுகின்ற அந்த போராட்டத்தில் யார் வெற்றி பெறுகிறார்கள், யார் தோல்வி பெறுகிறார்கள் என்பது அதிசயமான ஒரு முடிவு. எனவேதான் அந்த இடத்துக்கு மெஹராஜ் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, ஹஜ்ரத் காலிதுல் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்கள் ஒரு யுத்தகலத்திலே ஒரு எதிரியை கைது செய்தார். அந்த எதிரி உடனடியாக ஒரு வைர கொடி உண்டு வைத்திருந்தான், அதை வாய்க்குள் போட போனான். அரசர்களுடைய அக்கால கதைகளில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அடுத்த அரசனிடத்தில் சரணடைவதை விட தான் செத்துவிடுவது நல்லது, அடுத்த அரசனிடத்தில் சரணடைவதை விட தான் அழிந்துவிடுவது நல்லது என்பதற்காக தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய வழக்கம் தொன்று தொட்டு இருந்து வருகிறது. அந்த முறையில ஹாலிதுல் வலியில் பிடித்த அந்த அரசன் உடனடியாக அந்த வைர கொடியை வாயில் போட்டுக்கொண்டு அவன் உயிரை மாய்க்க பார்த்தான். உடனே என்ன கொடு என்றார்கள். ஹாலிதுல் வலியில் அதை கையில் வாங்கினார். கையில் வாங்கிய உடனே என்ன இது என்று கேட்டார். இது பகைவனை அழிப்பதற்கு பயன்படுத்தும், முடிந்தால் பகைவனை அழிக்க வேண்டும், இல்லையானால் தன்னை அழித்துக் கொள்ள. அவன் சொல்கிறார், இந்த கொடியை கொடுத்து எதிரியை அழித்துட வேண்டும், அப்படி இல்லையா தன்னை அழித்துக் கொள்ள வேண்டும், தான் ஜெயிக்க முடியவில்லையானால் தன்னை அழித்துக் கொள்ள. பகைவனை அழிப்பதற்குள்ள கொடியா என்று கேட்டார். ஆம் என்றவுடன் அதை வாங்கி மிகப்பெரிய என்னோடு சதாவும் போரிட்டுக் கொண்டிருக்கிறார், என் உள்ளத்திலே உட்கார்ந்து கொண்டு மிகப்பெரிய போராட்டங்களை நடத்திக் கொண்டிருக்கிறார், அவன் இங்கு சாகரிப்பதற்கு சரியான வழி கிடைத்துவிட்டது, எனவே நான் உள்ளே போடுகிறேன் என்று உள்ளே போட்டார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய பரக்கத்தினால் அவர்களுக்கு ஒரு சின்ன இம்மி அளவு இடைஞ்சலும் செய்யவில்லை என்பது அது கராமத் என்று சொல்லப்படக்கூடிய அற்புத சக்தியாகும். இங்கே சொல்ல வந்தது என்னவென்றால், என்னுடைய பகைவினை எக்காரணத்தாவது ஒழித்தாக வேண்டும். அவன் ஒரு பகைவன், அவன் என் உள்ளே இருக்கிறான் என்பதாக சொல்கிறார்களே, அதுதான் அந்த மன போராட்டம் என்று சொல்லுவோம். அந்த மன போராட்டத்தை கொள்வதற்கு ஞானிகள் பல வழிகளை கையாண்டிருக்கிறார். ஒரு பெரியவர் அவருடைய மனது ஹல்வா சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறது, ஹல்வா சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறது. என்ற நூலிலே இமாம் ஹஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவருடைய பேர் சரித்திரம் எல்லாம் எடுத்து நமக்கு சொல்கிறார். ஹல்வா சாப்பிட வேண்டும் என்று மனது சொல்கிறது. போராட்டத்தின் உச்சகட்டத்திலே இருந்த அவர்கள் எத்தனையோ வருடங்கள் சொல்லி பார்த்தார்கள், அது ஆசைப்பட்டுக் கொண்டே இருந்தது. அல்வா சாப்பிட வேண்டுமானால் பணம் வேண்டுமல்லவா, அதனால நம்ம ஒரு வேலைக்கு போகலாம் என்று அவர்கள் முடிவு செய்தார். என்ன வேலை கிடைக்கிறது? ஒரு வேலையும் கிடைக்கவில்லை, மனித கழிவை தூக்கி சுமப்பது என்ற வேலை தான் கிடைக்கிறது. மனித கழிவை தூக்கி சுமப்பது அந்த ஒரு வேலை தான் கிடைக்கிறது. அதை வேண்டுமென்றே அவர்கள் மேற்கொள்கிறார்கள். அதை மனித கழிவை எடுத்து தலையில் வைத்துக் கொண்டு அவர்கள் செல்கிறார்கள். செல்லுகிற வழியிலே மழை பொழிந்து விடுகிறது. சரமாரியாக மழை கொட்டவும் அந்த மனித கழிவு வணிந்து உடம்பெல்லாம் ஓடுகிறது. அப்போது நாதா சொன்னார்கள், என் மனதே உனக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும், என் மனதே உனக்கு இதுவும் வேண்டும் இன்னும் வேண்டும், அல்வா கேட்டாய் அல்லவா அனுபவி, நான் என்ன செய்வேன் அனுபவி என்று பாடம் போட்டிக்கொண்டே வந்தார்கள் என்பதாக வரலாம். தன்னுடைய மனோ போராட்டத்தை ஒடிப்பதற்காக வேண்டி ஒடுக்குவதற்காக வேண்டி மிகப்பெரிய மாய திட்டங்களை எல்லாம் அந்த குருமக்கள் கையாண்டிருக்கிறார். ஏனென்றால் மன போராட்டத்தில் தான் அங்கீட வேண்டும். ஒரு சமயத்தில் ஒரு பெரியார் நீண்ட காலமாக அவருக்கு ஒரு மாதுளம் பழம் சாப்பிட வேண்டும் என்ற ஆசை, மாதுளம் பழம் சாப்பிட மிகப்பெரிய ஆசையோடு அவர் காட்டிலே மாதுளம் பழத்தை தேடி சென்று கொண்டிருக்கிறார். சில காடுகள் யாருடைய பாதுகாப்பு இல்லாமல் பொதுவான அரசாங்க காடுகளாக இருக்கும், யாருடைய பாதுகாப்பினுடைய காட்டிலே போய் மாதுளம் பழத்தை பெற்றால் அது அவரிடத்திலே அனுமதி வாங்க வேண்டும், விலை கொடுக்க வேண்டும். எனவே சாதாரணமாக மறைக்கின்ற மலையிலே போய் அந்த பழத்தை சாப்பிடுவோம் என்று அவர்கள் தேடி சென்று கொண்டிருக்கிறார். அங்கு பொறுத்தால் ஒரு ஞானவான் உட்கார்ந்திருக்கிறார். அவருடைய மேனியிலே குழவிகள் கொட்டி கொண்டிருக்கின்றன. இதுவும் இமாம் அப்தாரி ரம்துலாரி அவர்கள் எஹ்யா உம்மத்தியிலே சொல்லக்கூடிய நடந்த ஒரு வரலாறு. குழவி தேன் குழவிகளை போன்று குழவிகள் ஒரு மனிதனை கொட்டி கொண்டிருக்கின்றன. அதை பார்த்தால் அந்த மகானை பார்த்து கேட்டார்கள், ஏன் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஒரு துவா செய்ய கூடாதா? உங்களை பார்த்தால் அல்லாஹ்வுடைய நேசராக தெரிகிறதே, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு துவா செய்ய கூடாதா? இந்த குழவிகள் எல்லாம் விலகுவதற்கு அல்லாஹ்விடத்தில் துவா செய்யக்கூடாதா? அப்போ இந்த மகான் கேட்டார், இந்த குழவிகள் கொட்டினால் என்ன ஆக போகிறது? இந்த தசை வினாது, அல்லது உள்ளே உள்ளே ரத்தம் வினாது, அல்லது இந்த சரீரம் வினாது, அவ்வளவுதானே. இதற்கு போய் துவாகிக்க சொல்கிறீரே, ஆனால் உங்களுடைய மனதிலே ஒரு மாதுளம் பழம் என்று விஷத்தேள் கொட்டி கொண்டிருக்கிறது. உங்களுடைய மனதிலே மாதுளம் பழம் என்ற ஒரு விஷத்தேள் கொட்டி கொண்டிருக்கிறது. அதை விட்டு நீர் பாதகத்தை கேட்கக்கூடாதா? என்னுடைய இந்த குழவி கொட்டாவது இந்த சதியோடு போய்விடும், ஆனால் அந்த மாதுளம் பழம் வேண்டும் என்ற ஆசை என்று கொட்டு உங்களுடைய ஆத்மாவே பாதித்துடுமே. உங்களுடைய கொட்டு மிக பயங்கரமான கொட்டு அல்லவா? அதை விட்டு நீர் பாதுகாப்பு தேடாது இருந்து கொண்டு என்னிடத்தில் சொல்ல வந்து விட்டீரா, இந்த குழவி கூட்டிலிருந்து கொட்டுதலிலிருந்து பாதுகாப்பு ஏன் கேட்கவில்லை என்று கேட்கிறார். கணேசருக்குரிய பெருமக்களே, அந்த மகான்கள் எல்லாம் அந்த மன போராட்டத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக எவ்வளவு பெரிய தத்துவங்களை கையாள ஆரம்பித்தாள் என்பது வரலாறு சொல்லக்கூடிய செய்தி. ஆனால் அச்சுணை முயற்சிகள் நமக்கு செய்ய வேண்டியதில்லை என்றாலும் கூட நாமும் அந்த மனப்போராட்டத்திலிருந்து விடுபட்டுத்தான் ஆக வேண்டும். அந்த மனப்போராட்டத்திலிருந்து விடுவதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தை நாம் பிரார்த்தனை செய்யவும் வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மனப்போராட்டங்களுடைய யார் அந்த மனப்போராட்டத்திற்கு கட்டுப்பட்டு மனதுக்கு பின்னால் போய்விடுகிறார்களோ அவர்கள் அழிந்தொழிந்து போய்விடுகிறார்கள். யார் அந்த மனப்போராட்டத்தை வெல்லுகிறார்களோ அவர்கள் மகான்களாக போற்றப்படுகிறார்கள் என்ற செய்தி திருக்குறானிலே வரலாற்று ஒளியிலே பல வரலாற்றை அல்ல எடுத்துச் சொல்வாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நல்ல வாலிபனாக இருக்கின்ற வேளையிலே, அழகான ஒரு பெண்மணி அவர்களை இச்சையை இணக்குமாறு வற்புறுத்துகிறார். அழகான பெண்மணி சுலேஹா என்ற அழகான பெண்ணை அவர்களை வற்புறுத்துகிறார். நிலைமை என்ன தெரியுமா? அவள்தான் எஜமானி. எஜமானி என்றால் வெறும் முதலாளி மட்டுமல்ல, எல்லா விதமான அதிகாரம் விலை கொடுத்து கூட வித்துவிடக்கூடிய அதிகாரம் படைத்த அந்த எஜமானி. எஜமானி என்ன செய்தாலும் கேட்பதற்கு நாதி இருக்காது. அது மட்டுமல்ல, தனிமையிலே விடப்பட்டவர். யாருக்கும் ஒரு ஈ காக்காய் கூட என்ன நடக்கிறது என்பது வெளியில் தெரியாது. எஜமானியும் வேறக்காரன் இருக்கிறார்கள் என்றுதான் எண்ணிக்கொண்டு சொல்வார்கள். எட்டு கதவுகள் அடைக்கப்பட்டு இருக்கிறது, எட்டு மாடிகளை கடந்துதான் யார் வருவதாக இருந்தால் வர வேண்டும். அப்படி எட்டு கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கின்றது. உள்ளே எஜமானி அழகு பொருந்திய வதனம் படைத்தவள் மட்டுமல்ல, தன்னுடைய வயதுக்கு ஒத்த நிலையில் உள்ள ஒரு பெண்மணி. அவளான வற்புறுத்துகின்றார். விடாமல் என் இணக்கத்திற்கு கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்று கூப்பிடுகிறார். திருக்குறானில் அல்லாஹ்வுடைய அந்த வரலாற்றை அப்படியே அந்த காதல் காவியத்தை வேக்குவதைப் போன்று விளக்குவதைப் போன்று அல்லாஹால அந்த வார்த்தையை ஜோடனைகளை கொண்டு வருவான். செய்யதனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த வரலாற்றை அதை சொல்லி தப்புவான். அதோட நிறுத்திக் கொள்வான். அவளும் நாடிவிட்டாள், அவரும் நாடிவிட்டாள். வாசகம் இன்று நாம் அதை ஒரு பெரிய காவியத்தினுடைய வாசகங்களா நாம பார்ப்போம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே அல்ல அந்த காவல் காவியத்தை படைத்திருக்கிறான். அவரும் நாடிவிட்டார், அவளும் நாடிவிட்டார். தன்னுடைய இறைவனுடைய ஆதாரம் ஒன்றை மட்டும் அவர் அந்த பார்க்காமல் இருந்திருந்தால் பதிலே சொல்லலாம். பார்க்காமல் இருந்திருந்தால் திருக்குறான் சொல்லக்கூடிய வாசகம் என்ன சொல்கிறது? முழுமையான சூழ்நிலை, தப்பு வெளியில் தெரிய முடியாது, அழகான வசனங்கள் இந்த நேரத்திலும் மனதும் நாடுகிறது, இந்த நேரத்திலும் மன போராட்டத்திலே அந்த நேரத்தில் அவர் மட்டும் அல்லாஹ்வுடைய அருளை பெறவில்லையானால், அல்லாஹ்வுடைய அருளை பெற்று செத்த திரும்பவில்லையானால் எதுவோ நடந்திருந்தால் என்னாகும் என்பதை எண்ணிப்பார்கள். அன்று அவர்கள் அந்த இச்சைக்கு இணங்கியிருந்தால் என்னாகும் என்பதை எண்ணி பாருங்கள். திருக்குறானிலே போற்றப்படுகின்ற ஒரு நபியாக அல்லாஹ் அங்கே கூறியிருப்பானா? மனோ இச்சைக்கு இடம் கொடுத்திருந்தால் என்ன ஆகிருக்கும்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இணங்கினார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மனித ரீதியில்தான், மனிதன் தான் தவற வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி தவறு இருந்திருந்தால் என்ன ஆகிருக்கும்? திருக்குறானிலே போற்றப்படுகின்ற ஒரு பெரும் நபியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை விஸ்தரிக்கப்பட்டிருக்குமா? அந்த மன போராட்டத்திலே அவர்கள் வென்று விட்டார்கள். இறைவனுடைய ஆதாரத்தை மட்டும் பார்க்கவில்லையான மன போராட்டத்தை அல்லாஹ் இங்கு சித்தரித்து காட்டுகிறார். உங்களுக்கு சாதகமான எல்லா சூழ்நிலையும் இருக்கிறது, தவறு செய்வதற்கான எல்லா சூழ்நிலையும் இருக்கிறது. அந்த நேரத்தில் நீங்கள் தவறிவிட்டீர்களே ஆனால் சரித்திரத்தில் இல்லாமல் ஆக்கப்படும். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் மிஞ்சிவிட்டீர்களே ஆனால், வென்று கொண்டு விட்டீர்களே ஆனால், மிக பிரமாதமான இடத்திலே உங்களுடைய புகழ் பரவும், உங்களுடைய லட்சியங்கள் உயரும், உங்களுடைய வியாபார தளங்கள் உயரும். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரண போராட்டத்திலே வென்று விட்டார்கள். எதனால்? ஒரு ரசூலாக, ஒரு நபியாக அவர் சித்த விடுக்கப்படுகிறார்கள் என்பதை குர்ஆனிலே சொல்லிக்காட்டுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னொரு வரலாற்றையும் அல்லாஹ் கூறுவான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே, فَمَثَلُهُ كَمَثَلِ الْكَلْبِ إِنْ تَحْمَلْ عَلَيْهِ يَلْهَثْ أَوْ تَتْرُكُهُ يَلْهَثْ என்ற வசனத்தின் வாயிலாக சொல்வான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே ஒருவன் இருந்தான், பல்ஆமு பின் பாஹூரா என்ற ஒரு பெயர். திருக்குறான் அந்த வரலாறு சொல்லித்தரப்படுது. பல்ஆமு பின் பாஹூரா என்ற அவனுக்கு பெயர். அவன் ஒரு சிறந்த ஞானி, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சித்தியர்களிலேயே பிரதான சித்தியர், நபியினுடைய சித்தியர்களே பிரதான சித்தியர். எந்த அளவிற்கு இருந்தாலும் அவர் துவா செய்தால் உடனே கபூல் ஆகிடும். இது எல்லாருக்குமே தெரியும். அவர் துவா செய்தால் கபூல் ஆகும் என்பது எல்லாருக்குமே தெரியும், எதிரி களத்தில் உள்ளவர்களுக்கும் தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது எதிரிகள் பல போர் தொடுக்கிறார்கள். அந்த போரில் எல்லாம் வெற்றி கொள்ள முடியவில்லை. கடைசியில் அவர்கள் முடிவு செய்கிறார்கள், நம்ம வெற்றியாக வேண்டுமையானால் பல்லாமது பாவுராவை எப்படியாவது நமக்கு சாதகமாக துவா செய்ய சொல்ல வேண்டும். பல்லாமை நமக்கு சாதகமாக துவா செய்ய சொல்ல வேண்டும். எப்படியாவது அவரின் தன் பக்கம் எடுக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவிக்கிறார்கள். பலவிதமான வலைகளை விரித்து கடைசி அவர் அவருடைய மனைவியின் மூலமாக பல்லாமை தன்னுடைய வழிக்கு கொண்டு வந்து விடுகிறார். பல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், மூசாவுக்கு எதிராக நாங்கள் போர் எடுக்கிறோம், எங்கள் அணி வெற்றி அடைய வேண்டும் என்று ஒரு துவா செய்ய போறோம், உமக்கு பண முடிப்புகள் தருகிறோம். மிகப்பெரிய போராட்டத்திற்கு மத்தியிலே அவர் இணங்கினார். மலையிலே ஏறி துவா செய்வதற்காக வேண்டி அவர் கையை நீட்டுகிறார், நாக்கு தொங்கிவிட்டது. துவா செய்வதற்கு நான் அல்லாஹும்மை என்று சொல்ல வேண்டும் அல்லவா, அல்லாஹும்மை என்று சொல்ல வேண்டும் அல்லவா, யா அல்லாஹ் மூசாவுக்கு தோல்வியை கொடு, இந்த மக்களுக்கு வெற்றியை தான் என்று சொல்வதற்காண்டி ஆ என்றார், நாக்கு தொங்கிவிட்டது. தமக்கரின் கல்வி நாய் நாக்கு மாதிரி அவர் நாக்கு ஆகிவிட்டது. அந்த நாயை நீ விரட்டினாலும் நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு எச்சில் வடித்துக் கொண்டிருக்கும், நீ அதை விட்டு விட்டாலும் அது நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு எச்சில் வடித்துக் கொண்டிருக்கும். அது போன்ற நிலையில் ஆகிவிட்டது அந்த மர போராட்டத்திலே தோல்வியுடைய நிலை என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிட்டாங்களா. இப்படி மனிதனுடைய வாழ்விலே போராட்டங்களை ஜெயிக்க வேண்டும். ஜெயிப்பவர்கள் தான் பாக்கியசாலிகளை தவிர, அந்த போராட்டத்தில் அவர் தோத்து விட்டார் என்றால் மிகவும் கீழ்நிலைக்காரப்படுவார் என்பதையும் அந்த வரலாற்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். கணிதத்திற்குரிய பெருமக்களே, போராட்டங்களிலே மிகப்பெரிய போராட்டம் சாதாரணமாக நீங்கள் எண்ணிப்பார்க்கிறீர்கள். ஏன்னா சில பேர் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட கேட்டால் தொழுவ சொல்லுங்க பாப்பா, எத்தனை வேண்டாம் நான் தொழுகிறேன், எத்தனை ரெக்கா சொன்னாலும் தொழுகிறேன், ஆனால் பணம் காசு மட்டும் தேவைச்சு எனக்கு கேட்டார். சிலர் அப்படி இருக்கிறார், தொழுக வேண்டாம் சொல்லுங்க, எத்தனை வேண்டாம் நான் தொழுகிறேன், ஆனால் பணம் காசு மட்டும் என்கிட்ட தயவுச்சு கேட்டார். அவருடைய மனது பணத்தை விட்டு கொடுக்காது, தொழுக வேண்டாம் எவ்வளோ வேண்டாம். இன்னும் சிலர்களுக்கு மாற்றமாக, அப்பா இவ்வளோ பணம் வேண்டாம் தேவை, தயவுசு பள்ளியாசிக்கு மட்டும் விட்டார் இருக்கிறார். எவ்வளோ பணம் வேண்டும், எத்தனை பேரை சட்டீட்ட மக்கள் அனுப்பினாலும் நான் பணம் தர்றேன் அனுப்பிவிங்க, ஆனால் என்ன மட்டும் விட்டார். அப்படி சொல்லக்கூடிய விரும்புவதை போன்றே பணம் எவ்வளவு வேண்டுமான தருகிறேன் தூரம் மட்டும் கூட அப்படியும் சிலர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சிலர்களை பார்த்தால் நோன்பு தாராளம் வச்சுக்கிறேன், தொழுக மட்டும் மாட்டேன். நம்மளை சில பெண்கள் சிறுவர்களுடைய கதையெல்லாம் பார்த்தா தொழுகவே மாட்டாங்க, நோன்பு இருக்கிறாங்க. எத்தனை நோன்பு நேரம் சேர்ந்து மூணு நாள் ஒன்னா சேர்த்து மூணு நாள் நோன்பு வைக்கணுமா, நோன்பு வச்சுட்டேன், ஆனா தொழுகண்டா அவங்களுக்கு மனதில் சந்தோஷம். அப்படி சிலர்கள் இருக்கார். இன்னும் சிலர்களை பார்த்தீர்களே, ஆனால் ஹஜ்ஜுக்கு மட்டும் நான் போகவே மாட்டேன், என்னன்னு கேட்டா எனக்கு கடன் இருக்கு, கடன் அடைகிறது திறப்பு வாப்பா, அங்க போறது அங்க போறதே எதற்கு, என் கடனை அடைச்சிரு, என் குமர் காரியத்தை நிறைவேற்றிரு, எனக்கு வீடு கட்டித்தான், எனக்கு கார் தான், எனக்கு பங்களா தான், கேட்க வச்சுன்னு அங்க போறோம். ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கடன் இருக்குது குமரகாரியம் இருக்குது அது இல்லாம போகக்கூடாது. போவதற்கு மனசு இல்லை, அதற்கு சொல்லுகின்ற முண்டிச்சா வேண்டும் என்று கேட்பதற்கு தானே எங்க செல்கிறோம். இங்கு கேட்டு கேட்டு பார்த்தோம், ரப்பல் ஆலமீன் அவனுடைய இல்லத்தில் போயாவது கேட்போம் என்று தானே போகிறோம். எனவே தேவை உள்ளவர்கள் தானே இங்கு போக வேண்டும், தேவையில்லாதவர்களுக்கு போக வேண்டிய தேவையில்லையே என்று சொல்லி பார்த்தோம். ஆனால் அதெல்லாம் கருதம் அப்பா, கடன் இருக்கிறவங்க எல்லாம் போகணும் சொல்றாங்க. இதெல்லாம் என்ன தெரியுமா, மன போராட்டத்தினுடைய விளைவு. என்ன சொல்கிறது, மனம் எதை விரும்புதோ அதை நான் செய்வேன், மனதுக்கு எது பிடிக்கிறீங்களோ அதை நான் செய்ய மாட்டேன். இவர்கள் உண்மையிலே அல்லாவுடைய அடையாளங்கள் அல்ல, மனத்தினுடைய அடியார்கள். இவர்கள் அல்லாவுடைய அடியார்களாயிருந்தால் அவன் எதைக்கென்னாலும் செய்ய வேண்டும், அது மனம் விரும்புதோ வெறுக்கிறதோ. எதை சொன்னாலும் செய்ய வேண்டும். ரப்புல் ஆலமீன் 6666 வசனங்களை சொன்னான்னா அத்துணைக்கும் கட்டுப்படுவோம் தான் மூமின். உயிரினை வாங்கிட்டு செலவை ஏற்றுக்கொண்டு செலவை நீங்க நிராகரிப்பீர்களா என்று கேட்கிறார். செலவை நீங்க நிராகரித்தால் உங்களுடைய மனதிற்கு நீங்கள் அடிமை. அபராயித்தம் அனித்த கத இலாகு ஹவாபு, தன்னுடைய மனோவைக்கிய கடவுளா பூஷித்துக் கொண்டிருக்கிறானே அவனை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறான். மனோவைக்கி தான் கடவுள். மனம் எதை விரும்புகிறதோ அதுதான் நான் செய்வேன். என் மனசுக்கு அது பிடிக்கல அதை நான் செய்ய மாட்டேன் என்று ஒதுகிறான் என்றால் அல்லாஹ்வுடைய அடிமை அல்ல, மனதிற்கு அவன் அடிமையாக இருக்கிறான். அவன் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய அடிமை அல்ல என்பதை திருக்குறானே அல்லாஹ்வுத்தாலா சொல்லி காட்டுகின்றான். கணேந்திரக்குரிய பெருமக்களே, எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய போராட்டங்களை சந்தித்து ஆக வேண்டும். இந்த போராட்டம் என்பது தீர்ந்துவிடக்கூடிய நாள் ஒரு பக்கத்தில் அல்ல, நம்முடைய மௌத்து வரை இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கும். மரணம் வரை இது தொடர்ந்து கொண்டுதான். நாம் அதிலே வெற்றி பெறுவது என்பது அது மிகவும் ரொம்பவும் சொற்பமானதுதான். ஆனாலும் கூட வெற்றி பெறுவதற்கான முயற்சியை நாம் விட்டுவிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அதை வெற்றி பெறுவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். போராட்டங்கள் ஒவ்வொரு காரியத்திலையும் போராட்டங்கள் தான் இருக்கும். சொல்ல போனால் 9 பகுதி தீமையின்பால் நம்மை தூண்டினால் 1 பகுதி தான் நம்மை நன்மையின்பால் தூண்டும். அப்படிப்பட்ட இந்த போராட்டங்களுக்கு மத்தியிலே வெற்றி பெற வேண்டியது நம்முடைய லட்சியம். வெற்றி பெற்று ஆக வேண்டும். கணேந்திரக்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வின் மீது யார் அல்லாஹ்வுக்காக யார் ஜிஹாத் செய்கிறார்களோ அவர்களுக்கு நாம் வேண்டிய வழியை காட்டித் தருகிறோம். எப்படி அவர்களை போராட்டத்திலிருந்து விலகுதல் என்பதை கற்றுத்தருகிறோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலன. அல்லதீன ஜாஹது ஃபீனா, கொஞ்சம் ஜிஹாத் செய்து வாருங்கள், நாம் அவர்களுக்கு வழியை திறந்து விடுகிறோம். எப்படி நாம் அவர்களை எந்த நடையிலே சென்றால் எந்த வழியிலே சென்றால் ஷைத்தானை ஒடுக்க முடியும், மனோ இச்சையை ஒடுக்க முடியும், இறைவனை மகோன்னதமான அந்த இறைவனை சென்றடைய முடியும் என்ற வழியை நாம் காட்டித் தருகிறோம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் முயற்சி செய்யும், கொஞ்சமாவது முயற்சி முயற்சி கொஞ்சமாவது செய்ய வேண்டும். முயற்சி எனக்கென்ன என்று இருப்பீர்களே ஆனால் அல்லாஹும் எனக்கென்ன என்று இருந்து விடுவான். நீங்கள் கொஞ்சமாக முயற்சிங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கும் பொழுது ஒரு ஜானாவது நெருங்குவான். ஒரு ஜான் நெருங்கி வந்தா தான் அல்லாஹ் ஒரு முறை நெருங்கி வருவான். அல்லாஹ் ஒரு முறை நெருங்கி வருவது ஆரம்பத்தில் அல்ல, ஆரம்பத்தில் அல்ல. நீங்கள் ஒரு ஜான் நெருங்கி வந்தால் அல்லாஹ் ஒரு முடம் நெருங்கி வருவான். நீங்கள் ஒரு முடம் நெருங்கி வந்தால் அல்லாஹ் ஒரு பாகம் நெருங்கி வருகிறான். நீங்கள் அல்லாஹ் என்றால் நடந்து வந்தால் அல்லாஹ் ஓடோடி வருகிறான். நீங்கள் அல்லாஹ் என்றால் ஓடோடி வந்தால் உங்களை கட்டி அணைத்துக் கொள்கிறான். நீங்கள் பார்க்கும் கண்ணாக அவன் மாறுகிறான். நீங்கள் பேசுகின்ற வாயாக அவன் மாறிவிடுகிறான். நீங்கள் நடக்கும் காலாக அவன் மாறிவிடுகிறான். நீங்கள் எடுக்கும் கரமாக அவன் மாறிவிடுகிறான். என்னை கொண்டுதான் பார்ப்பான், என்னை கொண்டுதான் அவன் பிடிக்கின்றான், என்னை கொண்டுதான் அவன் நடப்பான் என்று சொல்கின்ற அளவிற்கு அல்லாஹ்வாக அல்லாஹ் அப்படியே அந்த மனிதனோடு ஒருங்கிணைந்து போயிடக்கூடிய ஒரு காட்சி நடைபெறும். வெகு தூரத்திலே ஆனால் நம்மிடமிருந்து முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். எனவே கணேந்திரக்குரிய பெருமக்களே, மன போராட்டங்கள் அது இந்த ரமலானிலும் நமக்கு தொடரக்கூடியதாக இருக்கிறது. நன்மை என்றால் நாம் போராட்டத்திலே வெற்றி கொள்வதற்கான சில முயற்சிகளை செய்ய வேண்டும். இமாம் ரஃப்தானி ரஹ்மத்துல்லாஹி சொல்வதைப் போன்று தக்பீரை கட்டி நாம் தொழுகையில் இருக்கிறோம். ஆனால் தக்பீரை கட்டி நாம் தொழுகையில் இருக்கிறோமே ஆனால் கொஞ்சமாவது நாம் முயற்சி செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் 1 ரக்அத்தாவது நான் வேறு சிந்தனை இல்லாமல் முயற்சி, 1 ரக்அத், 4 ரக்அத் இல்லை என்றாலும் கூட 1 ரக்அத்தாவது நான் வேறு சிந்தனை இல்லாமல் தொழுவேன். அது முடியவில்லையானால் நான் கிராத் முடிகிறது வரைக்கும் வேறு சிந்தனை இல்லாமல் தொழுவேன். கிராத் முடிகிறது நான் சாதிரம் சொல்லாத சொல்வதை கொண்டு தகுதியை கட்டுகின்ற நேரத்திலாவது அல்லாஹோடு ஒன்று, குறைந்தபட்சம் தகுதியை கட்டுகின்ற நேரத்திலாவது அல்லாஹோடு ஒன்று, அந்த குறைந்த முயற்சி. தத்துவரை கற்றும் பொழுது வேறு யார் சித்தனையும் வராமல் அல்லாவோடு நான் ஒன்றிடுவேன் என்று அந்த முயற்சி நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அதை அடுத்து குராத் ஓதும் வரை முயற்சி மேற்கொள்ளுங்கள். அதை அடுத்து ருக்கு வரை முயற்சி மேற்கொள்ளுங்கள். அதை அடுத்து 1 சஜிதா வரை, அதை அடுத்து 2 சஜிதா வரை. இப்படியே காலப்போக்கிலே ஒரு சிறு முயற்சி அல்ல, ஒரு நாள் 2 நாள் முயற்சி அல்ல, பல காலங்களாகும், பல நூற்றாண்டுகளாகும் உங்களுடைய முயற்சி வெற்றி அடைவதற்கு. ஆனால் இறுதியிலே 2 ரத்தாக தொழுது விட்டீர்களே ஆனால் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் போராட்டத்திலே வெற்றி பெற்று வேறு யாருமே என் பக்கத்தில் வரமாட்டார்கள், நானும் என்ற அப்பும்தான். வேறு யாரும் என் பக்கத்தில் வரமாட்டார்கள், ஏன் நானும் என்ற அப்புத்தான் என்று ரெண்டு தொழில்நுட்பீர்களே ஆனால் பக்கத்தகர ஜன்ன அவர் சொர்க்கத்திற்குரியவராக ஆகிவிடுகிறார் என நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆனால் அதற்காண்டி செய்ய வேண்டிய தியாகங்கள் கொஞ்சம் பட வேண்டிய பாடுகள் ஒன்று அல்ல. ஒவ்வொரு நாளும் இன்று நான் முயற்சி செய்வேன், ஷைத்தானை வெல்லுவேன், இன்று முயற்சி செய்வேன் விடுவேன் என்று தினமும் தினமும் கண்ணிலே விளக்கண்ணியை ஊற்றிக்கொண்டதை போன்று முயற்சி செய்தால் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உங்களை ஏமாற்றுவதற்கான இருக்கின்ற ஷைத்தான் ஒரு நாள் கூட தூங்குனது கிடையாது. எப்படியாவது உங்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக நீ தூக்கமே இல்லாமல் தூக்கம் இல்லாமல் அவனும் இருக்கிறான். ஆனால் அவனிருந்து தப்பிக்க வேண்டியவர்கள் நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கம் பல போராட்டங்களை கொண்டு சூழப்பட்டிருக்கிறது. சொர்க்கம் பல போராட்டங்களை கொண்டு சூழப்பட்டிருக்கிறது. ஒகுப்பத்தின் நாறு விஷாகி நரகம் ஆசைகளை கொண்டு சூழப்பட்டிருக்கிறது. ஆசைப்பட்டபடியெல்லாம் நடந்தா நேர நரகம் வேண்டும். ஆனால் சிரமங்கள், போராட்டங்கள், 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 இந்த போராட்டங்களில் எல்லாம் தப்பித்து வந்தவர்தான் சொர்க்கத்துக்கு செல்ல முடியும். குப்பத்தில் சென்னத்துக்கு பக்காரி குப்பத்தி நாளில் ஷகவாத்தியன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லி காட்டுவார். மேலும் சொல்வார்கள், நரகம் மூடப்பட்டிருக்கிறது, ஆனால் அதை கட்டுவதற்கு பலர் போட்டி கொண்டிருக்கிறார்கள், போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சொர்க்கம் திறந்திருக்கிறது, உள்ளே நுழைவதற்கு ஒருவர் கூட இல்லை. சொர்க்கவாசல் திறந்திருக்கிறது, உள்ளே நுழைவதற்கு ஒருவர் கூட இல்லை. ஆனால் நரகம் பூட்டப்பட்டிருக்கிறது, கதவை தட்டிக்கொண்டு தர 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 நான் நுழைய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே அன்பர்கான பெருமக்களே, மனதிலிருந்து நாம் போராட்டத்தில் வெற்றி கொள்வோமாக. அல்லாஹு தஆலா அவனுடைய மெய்ய அடியாரர்களாக நம்மை கபூல் செய்தல் புரிவானாக என்று இறைவனிடத்தில் பிரார்த்தித்து இதை நிறுத்தி கொள்கின்றேன். ஆலமீன்.